Bye. Oh, my God. போற்றி யாலம் நின் புகழே மிக வேண்டும் இருக்கை
கேளு
விடையாய் விண்ணோர் பெருமானே என்று தொடங்கி போற்றி ஐம்புலன்கள் நின்னை புனர்கிலா புனர்கையானே என்று பாடியவரை ஒரு மணி நேரம் ஆன இந்த பொழுது ஆசிரியர் ஈடாக நம்முடைய கணேஷ் இரண்டொரு சொற்கள் பேசுவார்.
வெள்ளந்தாள் விரிசடையாய் என்ற இந்த பாடல் கைலை யாத்திரை போயிருந்தப்ப இது அனுபவித்த ஒரு பாடல். வெள்ளந்தாள் திருக்கைலா யாத்திரை துவங்குகின்ற இடத்துல அந்த சரையு நதியானது அங்க தாச்சுலா என்ற இடத்துல அங்கே வருகின்ற இடத்துல அந்த நீர் கீழே போகின்ற நீர் தான், அந்த ஆற்றிலே வருகின்ற நீர் மேலிருந்து அப்படி கீழே வருகின்ற நீர் தான். அது வருகின்ற வேகத்துல அங்கிருந்து அது ஒரு குதி குதிச்சு அது மேலே எழும்பி வந்து இறைவனுடைய திருநாமத்தை கேட்டவுடனே வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் இன்னோ பெருமானே அப்படின்ற கேட்ட உடனேயே உள்ளம் பதைத்து அந்த கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்று அடியார்களுடைய இலக்கணம் என்று சொல்கின்ற பொழுது இப்ப பத்துக்கொலாம் அடியார் செய்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்கொலாம்னு நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமாள் பாடியிருக்கிறாரு. பத்து செய்கைகள் சொல்லுகின்ற பொழுது புறத்திலே நிகழ்கின்றவை அகத்திலே நிகழ்கின்றவை என்றப்ப இந்த நாத்தழும்பு ஏறுதல் பதைத்து உருகுதல் நெக்கு உருகுதல் தண்ணீர் மல்குதல் எல்லாம் வந்து அடியார்களுடைய அகத்திலே நிகழ்கின்ற இந்த பத்து காரியங்களாக புறத்திலே நிகழ்வதாக பூசணை இறைவனுடைய பூசணை நிகழ்வது இறைவனுக்கு அடியார்களோடு அமுது செய்தல் அதுவும் அடியார்களுக்கு கடமையாக இறைவனை வழிபடுதல் குருவினை வழிபடுதல் அடியார்களை வழிபடுதல் எல்லாம் வந்து புறத்திலே நிகழ்கின்ற வழிபாட்டு முகமாக அவை நிகழ்ந்து வருவதையும் சொல்லுகின்ற பொழுது அதைத்து உருகும் அவர் நிற்க என்பது வந்து இங்கே சொல்லுவது நம்முடைய இந்த மாதத்திற்கு ரொம்பவும் குறிப்பாக தொடர்பான ஒன்று. இந்த பகுதி திருவெம்பாவை துவங்குகின்ற பொழுதே வாழ்த்தொலி மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் நீதிவாய் கேட்டலுமே விண்ணி விண்ணி மெய்மறந்து போதார் அமளியின்மே நின்றும் கிடந்து இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்பதாக நம்முடைய திருவம்பாவில் துவங்கி இறைவனுடைய அந்த பெருமை கேட்டவுடனேயே அதுல மனம் ஒன்றி வேறு எதுவும் செய்வதற்கு இல்லாது இருக்கின்ற நிலை. இப்ப இந்த உயிர் வந்து சார்ந்ததன் மன்னமாகிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கிடத்தல் அப்படிங்கறத வந்து செய்கின்ற பொழுது அப்ப வர்றவ பேசிட்டு வந்தது இந்த கிடத்தல் அப்படிங்கிறது. இந்த இரண்டு நிலையிலயும் வந்து இந்த உயிர்ங்கிறது ஒன்று துவக்க நிலையில அது ஆணவத்தால சூழப்பட்டு அது வேற எதுவுமே செய்வதற்கு இல்லாம வினையிலே கிடன்பேனை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த வினையிலால அது சூழப்பட்டு அதால எதுவுமே செய்ய இயலாத ஒரு நிலையில அந்த உயிரானது அந்த நிலையில இருந்து இப்ப நடுப்பட்ட நிலையாக இறைவன் திருவருள் மூலமாக உய்வு பெறுகின்ற நிலையிலையும் இறைவனுடைய திருவருள் பெருமையை உணர்ந்த பிறகு அப்பயும் எதுவும் செய்யறதுக்கு இல்ல ஏன்னு சொன்னா இறைவனுடைய திருவருள் இன்பத்தை துய்க்கின்ற அந்த நிலையிலே இருக்கிறதுனால அங்கேயும் நின்றும் புரண்டியங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசெயலவர் பாவாயின்னு தொடங்கி அதே கருத்தை நம்முடைய திருவெம்பாவை முழுமையும் சொல்லியிருப்பார். என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய் என்று சொல்லி, இப்படித்தான் நம்ம அடியார்களுடைய இலக்கணமாக அந்த அடியார்களோடு சேர்த்துக் கொள்வதாக இந்த திருவெம்பாவை மார்கழி வழிபாடு நமக்கு நிகழ்ந்து வருகின்றது. புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் சொல்லாதோ என்று நம்ம எல்லாரும் அடியார் திருக்கூட்டத்துக்குள்ள நம்மையும் அந்த அடியார்களுடைய இலக்கணத்துக்கு வருகின்ற அந்த அருளை ஒரு நாள் பெறலாம் என்பதாக, அப்படி வரணும் அதற்கு உரியதாக நம்ம வந்து சேர்த்துக் கொள்வதாக இந்த திருவெம்பாவை எல்லாரையும் அழைத்து செல்கின்றதாக நம்ம அங்க சிந்திச்சுட்டு வருவோம். அது வந்து இந்த விழந்தாள் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ்வுறு புனலில் கீழ்மேலாக பதைத்து உருகும் மடம் நிற்க என்னை ஆண்டாய்க்கு அவர்களை ஆண்டாய் என்னையே ஆண்டாய் நானு பதைக்கலையே நான் பதைக்காம தானே இருக்கிறேன் நானு அவர்கள்லாம் பதைத்து உருகிறார்கள் அதனால அவர்களை ஆண்டாய் என்னையே ஆண்டாய் நான் பதைக்கலையே நானு பெருமானுடைய திருநாமம் கேட்டோம் நானு இரும்பு மனமாகவும் கல்மனமாகவும் இரும்பு மாதிரி பாவனையாகவும் இருக்கின்றேனே ஆனாலும் என்னையும் நீ ஆண்டாயே ஏன் ஆண்டாய் என்பதாக பெருமானுடைய அளவிறந்த கருணையை போற்றி உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் நெஞ்சு இவ்வளவு இருக்கிறதுக்கே அவங்க இவ்வளவு உருகுறாங்க. நம்ம வந்து தாழ் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் இருக்கிற ஒரே உறுப்பு என்னன்னு சொன்னாங்க நெஞ்சு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு அடியாரா இருந்து உருகணுமே உன்னுடைய திருவுருளை நினைந்தாக்கா என்னுடைய தாழ்ல இருந்து தலை வரைக்கும் வேற அங்கமே இல்ல வெறும் நெஞ்சு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் உருகணும். ஆனா உருகல கண்ணுடைய இரண்டு கண்கள்ல இருந்து தாரம் வரணும் ஆனா உடம்பு பூரா கண்ணாக இருந்து அதுவை முழுமையும் கண்ணீர் பெருமானுடைய திருவுருளை நினைந்து கண்ணீர் வரணும் ஆனா அப்படியும் வரல உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாத உடம்பெல்லாம் கண்ணா என்ன வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நேர்த்தே என்பதாக நம்ம வழிபடுத்தி நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் வந்து நம்ம எல்லாரையும் வழிபடுத்தி இப்படி பெருமானுடைய திருவடிகளை நினைந்து உருகுகின்ற நிலையை பெருமான் தந்தருள வேண்டும் என்று பெருமானுக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும் நம்முடைய இது இதேதான் பின்னாடியே சொல்லிப்பார். சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பா பாத பொதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி என்பதாக திரிகரணமாக எல்லாவற்றையும் பெருமானுடைய திருவடிகளிலே அன்பு செலுத்துவதாக நம்மை வழிபடுத்துவதாக இந்த பதியங்கள்ல அது குறிப்பா அந்த விழந்தாள் விரிசடையாய அரமனையிலே சரி மிகவும் ஆழ்ந்து விழுந்து பாடுகின்ற ஒரு பதிவம் வந்து அந்த விழந்தாள் விரிசடையா அதில் இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கறதே அது வந்து சிறப்பு அப்படிங்கறத மட்டும்
புணர்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினார்
புணர்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினார்
புணர்பதன்றி தென்ற போது நின்னொடன்னொடன்னிதார்
புணர்பதன்றி தென்ற போது நின்னொடன்னொடன்னிதார்
புணர்பதாக அன்றிதாக அன்பு நின் கழற்கனே
புணர்பதாக அன்றிதாக அன்பு நின் கழற்கனே
புணர்பதாக அங்கனா
அந்தாதி தொடரிலே அமைத்திருப்பதால் நாம் ஒரு நிமிஷம் மேல ஆனாலும் கூட அவர் பொறுத்தருள்வார் அப்படின்ற கருத்துல சொல்லி இந்த பாடலுக்கு மிகப்பெரிய கருத்துரை அமைந்திருக்கிறது. இத மாணிக்கவாசகர் முழந்தாளிட்டு பெருமானிடம் முறையிடுகிறார். அந்த முறையீட்டுக்கு ஈடான முறையீடு இல்லை. நாம இப்ப பாடும்பொழுது அதே அவருடைய பாவனையில நாம பாடுறோம் சொல்ல முடியாது. ஏழை அடியார்களை நாம் எப்படியோ ஒரு வகையில பாடி இத முடிக்க இருக்கிறோம். அரண்மனையில இந்த பகுதிக்கு மட்டும் 6-7 இசை அமைத்து பார்த்து இறுதியாக ஒரு இசையை இந்த உழவார பணியில நான் புகுத்திய போது அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. அதை அடியார்கள் எல்லாம் பாடினாங்க அப்படின்றதுனால அந்த இசையில நம்ம பாட போறோம். இந்த பதிகத்தை பாடும்பொழுது டாக்டர் போப் இந்த பகுதியை மொழிபெயர்க்கும் பொழுது அவர் ஒரு கோயிலில் போய் அமர்ந்து இத பாடல மொழிபெயர்ப்பது எப்படி, மாணிக்கவாசகர் இவ்வளவு உருகி பாடியிருக்கிறாரே, இதற்கு ஈடாக இதை நான் எப்படி செய்வேன் என்று அவர் பலமுறை நினைத்து நினைத்து பார்த்து அந்த கோயில் திருவுருவத்தில் அந்த எந்த தெய்வத்தின் முன் அவர் நின்றாரோ அந்த இடத்துல உருகி நின்று இப்பொழுது நான் இதை பாடுகின்றேன், இதை மொழிபெயர்க்கப் போகிறேன், இந்த நேரத்திலே மாணிக்கவாசகர் என் பக்கத்திலே இருந்து எனக்கு துணையாக வருவார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அத்தகைய நுட்பம் அமைந்த இந்த பகுதியை அடியார்கள் எல்லாம் நாங்கள் கணேஷ் போன்ற இளைஞர் அந்த காலத்தில் ஒரு 20-30 ஆண்டு காலத்தில் அவரை விட சின்னவராக இருக்கிறார்கள். இதை வந்து மூச்சு விடாத சொல்லிடுறேன் அப்படின்ட்டு முயற்சி செய்தார். கடையவனையும் தொடங்கி கடையவனை வரைக்க முடிக்கிறேன் அப்படி மூச்சு விடாத சொல்றேன். எவ்வளவு மூச்சு விடாத சொல்ல முடியுமோ அவளை சொல்லிடலாம் அப்படின்ட்டு கூட முயற்சி எல்லாம் இருந்தது. அதனால இந்த பதிகத்தை திருச்சதகமும் நீத்தல் விண்ணப்பமும் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்பது இது ஒரு வைராக்கியத்துக்குரிய ஒரு பதிகமானது. அதனால ஒவ்வொரு பாடலையும் பெருமான் தன்னுடைய வைராக்கியத்தை எடுத்து சொல்கின்றார். அந்த வைராக்கியத்தை அன்பர்கள் தனித்தனியாக உணர்ந்து போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இந்த திருச்சதகத்தில் எந்த பாடலையாவது எடுத்து ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்றலாம் கூட நமக்கு ஒரு உந்துதல் இருக்கிறது. ஒன்னு மட்டும் மிக தெளிவாக பெருமான் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா, பெருமானே இறைவன் நம்ம கையில அகப்பட்டு கொண்டிருக்கின்றார். அது எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன குழந்தை கையில ஒரு பொன் கிண்ணம் கடிச்சது போலதான் பெருமான் இருக்க. அந்த குழந்தைக்கு அந்த பொன் கிண்ணத்தின் அருமை தெரியவே தெரியாது. தாயார் இது பொண்ணுதான், இது இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினேன்ட்டு அந்த குழந்தைக்கு சொன்னாக்கா தெரியுமா? அப்படிப்பட்ட நிலைய பெருமான் அழகாக சொல்றாரு, குழந்தை கையில கடித்த பொன் கிண்ணமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை என்றது அந்த பொன் கிண்ணத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தோமாக்கா, பால் நினைந்து அந்த தாயார் அந்த பொன் கிண்ணத்துல ஊற்றி அந்த குழந்தைக்கு வெறும் பால் கொடுத்தா போதாது, அது கூட தேனும் கலந்து கொடுத்து அந்த குழந்தை அது கீழே விழாம சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும் என்று அது குழந்தை போற வழியிலெல்லாம் புறம் திரிந்து அந்த குழந்தைய தேனும் பாலையும் அந்த பொன் கிண்ணமும் பாழாகாமல் அதை பருகமாறு செய்த அந்த தாயினும் சால பறிவுடைய பெருமானுக்கு நாம் இயற்றுகின்ற ஒரு சின்ன இந்த நீச்சல் விண்ணப்பம். இது மிக மிக அருமையான இலக்கிய நயம் சொட்ட சொட்ட அமைத்து உள்ள பகுதி. இந்த பகுதியை நாம் பாடுவோம். சென்னாடுடைய சிவனே போற்றி ஏறக்குறைய 40 நிமிஷம் ஆயிருக்கிறது. இப்போது ஆசிரியர் வந்திருப்பதால் திருச்சதகமும் நீத்தல் விண்ணப்பமும் பெருமான் திருவடிக்கு விண்ணப்பமாக இந்த இல்லத்து ஐயாவும் அம்மா அவர்களும் அழைத்த அழைப்புக்கு அடியார்கள் எழுந்தருளி செய்த இந்த விண்ணப்பம் பெருமான் திருச்செவிக்கு அமுதமாகி அவர் தன் அருள் செய்வார் என்ற உறுதியோடு ஆசிரியரை சில சொல்லுமாறு வேண்டும்.
இகம்பத்துறை எந்தாய் போற்றி
போற்றி
அண்ணாமலையும் அண்ணா போற்றி
கடலே போற்றி
ஆவாய் கனகத்திரளே போற்றி
போற்றி போற்றி
இல்லாமல்ல ஆடல்வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இந்த திருவாசக முற்றோதல் என்கின்ற ஒரு அற்புதமான ஞான வேள்வியை மணிவாசகர் அரமனையின் சார்பாக நாம் தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த பணிக்கு இன்றைய இரண்டாவது இல்லமாக நாம் இங்கு சுகுமாரன் ஐயா அவர்களுடைய இல்லத்திலே நாம் இந்த அற்புதமான வேள்வியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதாக திருவம்பாவையிலே சொல்லுவார். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதாக இன்றைய திருப்பாடல சொல்லுவார். பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே. காலையிலே நாம் சிந்தித்தது அதுதான். இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற நிலையிலே இருந்து ஒரு கொஞ்சம் நுணுக்கமாக மணிவாசக பெருமான் இந்த பழங்குடியில் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலேயும் அவர் தங்கியிருந்த இடம் என்பதை கொஞ்சம் திரோதான சக்தியிலே சொல்லுகின்ற பொழுது மறைப்பு நிலையிலே இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதாக சொல்லி திரோதான சுத்தி வருகின்ற போது கொஞ்சம் தெளிவு வர வேண்டும் என்பதற்காக அந்த தெளிவினை இந்த ஆன்மா பக்குவம் அடைகின்ற பொழுது அது உணரும். அப்படி பக்குவம் அடைகின்ற கொஞ்ச பக்குவம் வருகின்ற அந்த திரோதான சுத்தியிலே பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரன்னு சொல்லுவார். இந்த ஆன்மா எப்படிதான் இருந்தாலும் சரி இதை விட்டு பிரியாத ஒரு தன்மையுடையவர் இறைவன். இந்த குடிலை நீ எப்படி வைத்திருந்தாலும் சரி, இதுல ஒட்டடை அடிச்சாலும் சரி, அல்லது சுண்ணாம்பு அடிச்சாலும் சரி, எப்படி வைத்துக் கொண்டாலும் இதை விட்டு பிரியாத இருக்கிறவர் ஒருத்தர் தான். நாம ஒரு வீட்டுக்கு உள்ள போகின்ற பொழுது 4-5 பாப்போம், வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சுத்தமா இருக்கா, அப்புறம் உள்ள போலாமான்னு, இல்லையா வெளியிலேயே வாசப்படியிலேயே நின்றுட்டு சாரி சார் அப்படி போயிட்டு வரணும். ஆனால் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நம்ம இந்த குடிலை எப்படி வைத்திருந்தாலும் அதிலே அவன் தங்கி அவனுக்கு அருள் புரிந்து வருகின்றான் என்ற அந்த ஞானத்தை உணர்த்தும் ஒரு இடம்தான் திருப்பள்ளி எழுச்சியிலே பழங்குடியில்தோறும் எழுந்தருளிய பரணே என்பதாக சொல்லுவார். அதற்கு கூட நாம் ஒரு உதாரணம் சொன்னோம். பக்குவப்படுகின்ற நிலையிலே அந்த காட்சியானது வேறுபடும். சுந்தர பெருமானை பற்றி சொல்லி காலையில ஒரு செய்தி மட்டும் சொன்னேன், அதையும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக இருக்கின்றது. சுந்தர பெருமான் இதற்கு சீர்காழிக்கு எல்லையிலே வருகின்ற பொழுது சீர்காழி எல்லையிலே நின்று விடுகின்றார். அவற்ற அடியார்கள் எல்லாம் சொல்றாங்க, திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த திருத்தலம், உள்ளே போய் வழிபடலாம் என்பதாக சொல்லி அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க எல்லாம் போய் வழிபட்டு வாருங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊர் எல்லையிலேயே நின்று விடுகின்றார் சுந்தர பெருமான். அடியார்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன இது, திருஞான சம்பந்தர் உங்களுடைய குரு, அவர் அவதரித்த தலம் சீர்காழி, இங்கே போய் நீங்க வழிபடுகின்ற அந்த நிலையை உங்களோடு சேர்ந்து வழிபடுகின்ற பேர் இல்லாமல் போய்விட்டது என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இல்லை இல்லை நீங்கள் செல்லுங்கள், இங்கே திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம், அதை என்னுடைய திருவடி காலால் மிதிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி வெளியிலே நிற்கிறார். அப்ப இவர்கள் எல்லாம் போய் வழிபாடு செய்கின்ற பொழுது அடியார்கள் இவர் என்ன செய்கின்றார், ஊர் எல்லை அந்த சீர்காழியினுடைய எல்லையை சுற்றி வளமாக வந்து அங்கே எதிராக காட்சி கொடுக்கின்றார் பெருமான். ஊர் சீர்காழி முழுவதுமே திருஞான சம்பந்த பெருமானாக எண்ணி வழிபட்டு சுந்தர பெருமான் அமைத்த அந்த நிலை ஒன்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிப்பிடும் வரலாறு. ஆனால் இதில் பார்க்கின்ற பொழுது திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த தலம் என்பதாக சொல்லி சுந்தரர் கால் மிதியாமல் சென்றாரு, நாம் எப்படி சீர்காழிக்கு உள்ள நாமெல்லாம் போயிட்டு வரோமே, அடிக்கடி நம்ம உள்ள போயிட்டு வந்துட்டு தானே இருக்கிறோம், திருக்கோயிலுக்கு போகிறதான செய்யறோம். ஏன் சுந்தர பெருமான் மிதிக்காம போனாரு, சீர்காழி தலத்தை நாம மிதிக்கிறோமே என்ன அப்படின்னு பல பேருக்கு இந்த சந்தேகம் உலகிலே சைவ உலகிலே உண்டு. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நாம் சொன்னோம். ஒரு குழந்தையானது ஒரு பச்சை குழந்தையாக இருக்கின்ற பொழுது, வளருகின்ற பொழுது அப்பாவையும் அம்மாவையும் எட்டி எட்டி உதைக்கும். அப்படி எட்டி எட்டி உதைக்கும் போது அதுங்களுக்கு அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், உதைக்குது உதைக்குதுன்னு சொல்லி. அது இந்த குழந்தையே ஒரு 16-17 வயசு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கால் அப்படி அப்பா மேல பற்றுச்சுன்னு சொன்னா உடனே தொட்டு கும்பிட்டு ஒதுங்குகின்ற நிலை. அப்ப இதே குழந்தை தானே, ஏன் இந்த குழந்தையானது இப்ப ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா பக்குவமானது மாறுகின்றது. குழந்தையாக இருக்கின்ற பொழுது அது நம்மை பெற்றவர், நம்மை வளர்த்தவர், நம்மை பெற்றெடுத்தவர் என்பதாக சொல்லுகின்ற பக்குவம் இல்ல. அப்போ வந்து அது கெட்டி உதைக்கும் எல்லாம் பண்ணும். பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் ஒதுங்கி நிற்பதை போல நாம் எல்லாம் குழந்தையாக இருக்கின்றோம், போய் விதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய சுந்தர பெருமான் பக்குவம் அடைந்த ஞானியாக விளங்குகின்ற காரணத்தினாலே அந்த ஊர் எல்லையிலே நின்றார் என்பதாகிய ஒரு கருத்து. இங்கே நாம் எடுத்து ஒரே ஒரு திருவாசகத்திலே ஒரு சில குறிப்பு மட்டும் நாம போன முறை எடுத்துக்கொண்டதை போல இந்த முறை திருவாசகத்திலே ஒரு அற்புதமான ஒரு வரி உள்ளது. திருவாசகத்திலே பல இடங்களிலே மணிவாசக பெருமான் தன்னுடைய வரலாற்றை அகச்சான்றாக சொல்ற இடங்கள் உண்டு. அந்த இடத்திலே இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த இடம் மிக அற்புதமான ஒரு இடம், கீர்த்தி திருஅகவல் என்று சொல்லக்கூடிய கீர்த்தி திருஅகவல். இந்த கீர்த்தி திருஅகவல் முழுவதுமே மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக தன்னுடைய அந்த வரலாற்றினை சில குறிப்புகளாக அங்கே குறிப்பிடுவார். அதுல 35-40 வரியிலும் அது அந்த வரி அற்புதமான வரி. இந்த மாதிரியான செய்தி மணிவாசக பெருமான் கொடுத்த அந்த செய்திக்காக மணிவாசக பெருமான் திருவடியை எத்தனை முறை வேணா தொழலாம். அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கின்றார். 35-40 வரையிலும் ஒரு சின்ன செய்தி தான் அது. ஆனா அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அது கருவாக விளங்கக்கூடிய செய்தியாக இருக்கும். அரியொடு பிரமர்க்கு அளவறி ஒன்னா, நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், ஆண்டுகொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று, ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்பான். மிக அற்புதமான அந்த வரி கீர்த்தி திருகவலிலே இந்த வரி. இன்னொரு ஒரே ஒரு வரி திரு அண்டப்பகுதியிலே சொல்லுவார். அண்டப்பகுதியிலே இந்த அரும்பரல் மேகன் வாழ்க என்பதற்கு அது வருகின்றதற்கு முன்னதாக 103 வரியிலே பேரமை தோழி காதலன் வாழ்க, இது மணிவாசக பெருமானுடைய ஒரு தனித்தன்மையான ஒரு வாக்கு. பேரமை தோழி காதலன் வாழ்க என்பதாக சொல்லக்கூடிய அந்த வரி. இந்த கீர்த்தி திருஅகவலுக்கு மீண்டும் நீங்க வருகின்ற பொழுது இதுல ஒரு செய்தி சொல்லுகின்றார். அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒன்னா, அரியும் பிரமனுமாக இருவரும் தேடிய நிலையிலே பெருமான் அந்த சோதி வடிவாக நின்று அவர்களுக்கு தலையும் அடியும் தேடி போனார்கள். செய்தி தெரியல உங்களுக்கு? அரி தலை முடி தேடி போன வரலாறு அதை சொல்ற. அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒன்னான், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், நரியை குதிரையாக்கிய நன்மையும் என்பதாக சொல்லி இந்த நரி குதிரையான வரலாற்றினை இந்த இடத்திலே அவருக்காக எடுத்து வந்ததை சொல்லுகின்றார். இப்ப நரியை குதிரையாக்கியது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, எப்ப தெரிஞ்சது அது? குதிரைகள்லாம் நரி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப எதுல இருந்து எது வந்ததுன்னு தெரியும், அது திருப்பி மாறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாம் திருப்பி ஒரிஜினல் கலருக்கு வந்துருச்சு. எல்லாம் நரியாக மாறிய பொழுது இது குதிரை என்று சொல்லக்கூடிய குதிரை இல்ல, நரியதான் அவர் குதிரையாக மாத்தி இருக்கிறார். நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், எதுக்காக இந்த நரி குதிரையாக ஆகியது அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் சொல்றாரு பாருங்க. அந்த ரீசன் தான் ரொம்ப முக்கியம் அங்க. ஆண்டுகொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று. பரி என்பது குதிரை. இந்த பரிமா என்று சொல்லக்கூடிய இந்த குதிரைகளை பாண்டியனுக்கு கொண்டு போய் கொடுத்தார் மணிவாசக பெருமான். போனது எதற்கு என்பதாக சொன்னால், குதிரை வாங்க தானே போனாரு. அரசாங்க பொருள்களை பொண்ணை எல்லாம் எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக போறாரு. இப்ப குதிரை வாங்கறதுக்கு போனவர் நடுவுல காட் ஸ்ட்ரக், நடுவுல மாட்டிக்கிட்டார். எங்க? திருப்பெருந்துறையில பெருமான் வந்துட்டார். பெருமான் வந்து பெருமானுடைய அந்த முழுவதும் பெருமான் ஆட்கொண்ட உடனேயே வந்த பர்பஸ் குதிரை வாங்கறதுக்கு, குதிரை வாங்கல, அந்த எடுத்துட்டு வந்த பொன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்க பொண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்தார் இல்லையா பணத்தை எல்லாம், அந்த அரசாங்க பணம் எல்லாம் என்ன ஆச்சு? குவெஸ்டின் மார்க். ஒண்ணு, அரசாங்க பணம் எடுத்துட்டு வந்தாரு, அது என்ன ஆச்சு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குதிரை என்று சொல்லக்கூடிய குதிரையை அவர் வாங்கி கொடுத்தாகணும். அப்ப மணிவாசக பெருமானுக்காக பெருமான் என்ன செய்யறாரு, நீதான் வந்துட்டு பணம் எடுத்துட்டு வந்த சரி, ஆனா அந்த பணத்தை மணிவாசக பெருமான் அதை கோயில் கட்டுவதற்காக பயன்படுத்தினார் என்பதாக பல வரலாறுகள் பல நிலைகளிலே சொல்லிக் கொண்டு வருவார். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா மணிவாசக பெருமான் எடுத்து வந்த பொன் என்று சொல்லக்கூடிய அத்தனை பணத்தையும் அவதிலேருந்து ஒரு பைசா கூட அவர் தொடல. அரசாங்க பணம், அரசாங்கத்துல ஒரு அமைச்சராக இருக்கின்ற அவர் போய் அங்க கை வச்சிட்டாருன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான், நாடு வீடு எல்லாம் க்ளோஸ். அரசாங்க பணம் என்பது மக்களுடைய பணம், மக்களுடைய பணத்திலே அவருக்கு நல்லா தெரியும். மணிவாசக பெருமானுக்கு திருவாத ஊரருக்கு அரசாங்க பணத்திலே இருந்து ஒரு பைசா கூட எடுக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனா பணம் இல்ல, போயிடுச்சு. அப்ப எங்க போச்சு இந்த பணம் அப்படின்னு சில கேள்விகள் உண்டு. அப்ப பணம் வந்த பணத்தை அவர் இழந்து விட்டார், இட் இஸ் லாஸ்ட். இந்த பணம் இழந்த நிலை, இந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டாரு மணிவாசக பெருமான், இதை நான் ஈடு கட்டுறேன்னு சொன்னார்.
யாரு?
பெருமான். பெருமான் சொல்றார், நான் உனக்காக இதை நான் பாண்டியன் இடத்திலே நான் ஈடு கட்டுகின்றேன். இப்ப ஈடு கட்டுகின்ற நிலையில என்ன செஞ்சாரு, எடுத்து எல்லா இந்த குதிரை தானே நீ வாங்கிட்டு வரணும்னு சொன்ன, குதிரைக்கு வாங்கறதுக்காக தானே பணத்தை எடுத்து, நான் குதிரையை எடுத்து செல்லுகின்றேன் என்பதாக சொல்லி நிறைய எல்லாம் பரியாக மாற்றி எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு. ஒரே ஒரு குறிப்பு, கொண்டு போய் கொடுத்தாரு, ஈடு கட்டினாரா இல்லையா? பரியெல்லாம், அந்த பரியெல்லாம் கொண்டு போய் பாண்டியனுக்கு கொடுத்தார். பாண்டியனுக்கு கொடுத்து அது அத்தனையும் பணத்து இழந்த அந்த பணம் என்று சொல்லக்கூடிய அதற்கு ஈடு ஆயிற்றா இல்லையா? நான் ஈடு கட்டுறேன்னு சொன்னாரு, ஆனா ஈடு கட்டினாரான்னு கேட்டா இல்லை. ஏன் ஈடு கட்டல அப்படிங்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பாருங்க. நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டுகொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது. ஈக்குவல் ஆகல, இசையப்பெறாதுன்னு சொன்னா இட் சுட் பி பேலன்ஸ். நான் 10 ரூபாய் கடன் வாங்கினேன்னு சொன்னா 10 ரூபாய்க்கு ஈக்குவலா நான் உங்களுக்கு பொருள் கொடுக்கணும். 10 ரூபாய்க்கு ஈக்குவலா என்னால கொடுக்க முடியலன்னா என்னால ஈடு கட்ட முடியல. 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நான் 10 ரூபாய் வாங்கிட்டு 5 ரூபாய் கொடுத்தா விடுவீங்களா? என்ன முடியாது. அப்ப ஏன் இவர் ஈடு கட்டல அப்படின்னு சொன்னா அங்கதாங்க ஒரு நுணுக்கம் இருக்கு. உண்மையிலேயே மணிவாசக பெருமான் எடுத்து வந்த பணத்தை கோயில் கட்டி இருந்தார்னு வச்சுங்க, உண்மையிலேயே அதை கோயில் கட்டி இருந்தார்னா இவர் நிறைய குதிரையாக்கி இருக்க மாட்டார், குதிரையே கொண்டு வந்து கொடுத்திருப்பார். உண்மையிலேயே இந்த பர்பஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பணம், எடுத்து வந்த பணம் கோயில் கட்டுவதற்கு என்பதாக செலவு செய்யப்பட்டு இருந்தால் இதே நிறைய எதுக்கு குதிரையா எடுத்துட்டு வரணும்? குதிரையாவே கொண்டு போய் பாண்டியன் கொடுத்துட வேண்டியது தானே. இதுல என்ன நிறைய பொதையாக்கிட்டு வைதிஸ் ஜிமிக்ஸ் எல்லாம் எதுக்கு பண்ணணும்? இந்த நிறைய எடுத்து குதிரையா மாத்தி குதிரையெல்லாம் திருப்பி நிறையா மாறி எதற்கு மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த வரலாற்றினுடைய நுணுக்கமே அங்குதான். மணிவாசக பெருமான் எடுத்து வந்த பொற்காசுகள் அனைத்தையும் அவர் இழந்த நிலையை தவிர, ஆகையினாலே அந்த இழந்த நிலையிலே இருக்கக்கூடிய பொருளுக்கு இவரும் ஈடுகட்ட போறதில்லை. பெருந்துறை கோயில் கட்டி இருந்தால் நரியாகவே கொடுத்திருப்பார். நரி பரியானதற்கான காரணம், ஈண்டு கனகம் இசையப்பெறாது நின்றதற்கான காரணம், அந்த பணமானது இழந்த நிலையிலே மணிவாசக பெருமானுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை திருப்பெருந்துறையிலே நிற்கக்கூடிய அந்தனாக வந்து ஆண்டு கொண்டு அருளிய பிறகு அவருக்கு எந்த பணம், யார் பணம், என்ன கணக்கு, எவ்வளவு எடுத்துட்டு வந்தோம், எவ்வளவு செலவு செஞ்சிருக்கிறோம், இனி எவ்வளவு பாண்டியனுக்கு கொடுக்கணும், இந்த அப்படின்ற கணக்கு வழக்குகள்லாம் இப்ப எல்லாம் போயிடுச்சு. மணிவாசக பெருமானை பொறுத்தவரையிலும், யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என நின்ற நிலையிலே நிற்கும் மணிவாசக பெருமான். ஆகவே இங்கே ஈடு கட்டால நம்முடைய பெருமான் இன்னொரு இடத்துல ஈடு கட்டியிருக்கார். ஈடு கட்ட முடியாத ஒரு இடம் ஈண்டு கனகம் இசையப்பெறாது, பாண்டியனுக்கு ஈடு கட்டல, ஆனா இன்னொருத்தவங்களுக்கு ஈடு கட்டினாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பிட்டுக்கு மனுஷு வந்தார் இல்லையா பந்தி, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈடு கட்டியிருப்பார். எப்படி ஈடு கட்டியிருப்பாருனா, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெரும் பெருந்துரை பித்தனேன்வர். இங்கே வந்தி என்று சொல்லக்கூடிய வந்தியின் இடத்துல நான் போய் அங்க கட்டுறேன்னு சொன்னாரு. அந்த கரையை நான் கட்டுகின்றேன் உமக்காக என்பதாக சொன்னாரு. ஆக சொன்னதை அவர் செய்ய வேண்டும். இங்கே அந்த வந்தியின் இடத்துல இருந்து வாங்கின பிட்டு, அவர் வாங்கினது பிட்டு இல்ல, அந்த அம்மையாரினுடைய அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பை வாங்குகின்றார். அப்ப அன்பு வாங்குகின்ற பொழுது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த அன்பை வாங்கியதற்கு ஈடு கட்டணும். அதே மாதிரி போகின்ற பொழுது அந்த கரையை அடைத்து விட்டு செல்லுகின்ற அந்த நிலை, ஒரு இடத்திலே இங்கே ஈடுகட்டாதது அங்கே ஈடுகட்டியது, இந்த இரண்டும் மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் திருக்கழுக்குன்ற பதிகத்திலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெரும் பெருந்துரை பித்தனே என்பதாக சொல்லுவார். இப்ப இந்த இரண்டாச்சுங்களா. மூன்றாவது ஒரே ஒரு செய்தி, இந்த பேரமை தோழி காதலன் வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த பேரமை தோழி காதலன் வாழ்க என்று சொல்லக்கூடிய இந்த இடம் 104 இல்லையா, 103வது வரி. இந்த 103வது வரி பேரமை தோழி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இது வந்து தமிழிலே தடுமாற்று தொழிற்பெயர்னு ஒண்ணு உண்டு. தடுமாற்று தொழிற்பெயர் மணிவாசக பெருமான் உபயோகப்படுத்திய தடுமாற்று தொழிற்பெயர் இந்த இடத்திலே உபயோகப்படுத்துகின்றனர். தடுமாற்று தொழிற்பெயர் என்பதாக சொன்னா ஒண்ணு இல்ல, இலக்கணம் கொஞ்சம் ஒரே ஒரு இலக்கணம் மட்டும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பெரியபுராண வகுப்புல. இவரானீர் என்பதாக சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். புலிகொள் யானை என்பதாக ஒரு ஒரு வரி. புலிகொள் யானை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புலி கொள் யானைன்னு நீங்க அப்படியே அப்ரப்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா புலியை கொன்ற யானையா அல்லது புலியால் கொல்லப்பட்ட யானையா, ரெண்டுமே எடுத்துக்கலாம் பொருள். புலிகொள் யானை அவ்வளவுதான். புலிகொள் யானைனா புலியால் கொல்லப்பட்ட யானைன்னு பொருள் வரும், அல்லது புலியை கொன்ற யானை அப்படின்னு பொருள் வரும். இந்த ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தடுமாற்று தொழிற்பெயர். இவர் ஆணீர், இவரை ஆளாக உடையவர், இவரை நீ ஆளாக கொண்டவர், ரெண்டும் அந்த தடுமாற்று தொழிற்பெயர்ல வருகின்ற போது இதே பேரமை தோழி காதலன் என்பதாக சொல்லுவார். பேரமை தோழி காதலன் என்பதாக நிற்கின்ற நிலையிலே பெருமான் இரண்டு ஒன்று, ஒன்று ஞானம் என்ற நிலை உண்டு. காதலன் என்ற சொல்லுக்கு ஞானம் என்று பொருள். பேரமை தோழி காதலன், பேரமை தோழியாக விளங்குவது சக்தி, ரெண்டு இணைந்து இருக்க வேண்டும். ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானமும் வேண்டும், ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஆற்றலும் வேண்டும். ஞானமும் ஆற்றலும் இணைந்த நிலைதான் பேரமை தோழி காதலன் என்று சொல்லக்கூடிய நிலை. ஆற்றல் இல்லாத ஞானம் என்று சொல்லக்கூடியது பயனில்லை. ஞானம் மட்டும் இருந்து ஆற்றல் இல்லாமல் இருந்தாலும் பயனில்லை. இரண்டும் வேண்டும், ஞானமும் வேண்டும் ஆற்றலும் வேண்டும். ஆக ஞானமும் ஆற்றலும் இணைந்த ஒரு நிலைதான் பேரமை தோழி காதலன் என்று சொல்லக்கூடிய அம்மையை குறிப்பிடுகின்ற அந்த வரி பேரமை தோழி என்பதாகவும் சொல்லி காதலன் என்பதாக பெருமானையும் சொல்லி இருவரையும் இணைத்த அந்த தன்மையை போல வருகின்ற பொழுது அம்மையோடு வந்துதான் அருள் புரிவார். பழங்குடியில் தோறும் வராருன்னு சொன்னா பந்தனை விரலியும் சேர்ந்து வருகின்ற அந்த தன்மைதான் நம்முடைய சைவத்தினுடைய நெறி. சைவ நெறியானது அந்த அம்மையோடு வந்து எல்லோருக்கும் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவார் பெருமான் என்பதை மிக அற்புதமாக திருப்பள்ளி எழுச்சியிலேயும் சரி அல்லது திருவம்பாவையிலேயும் சரி திருவாசகத்திலே எந்த இடத்தை எடுத்தாலும் சரி அவர் வந்து அருள் செய்கின்ற நிலையிலே மாதொரு பாகனாக வந்து அருள் செய்வார் என்பதாக அந்த நிலையை நாம் இன்று இந்த இல்லங்கள் தோறும் நாம் திருவாசகத்தை பாட பாட நம்முடைய இல்லங்களிலேயும் பெருமான் மாதொரு பாகனாக பந்தனை விரலியும் தாமும் வந்து அருள் புரிவார் என்பதாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, மிக நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய நீத்தல் விண்ணப்பம் மிக அற்புதமான பாடல். அந்த நீதல் விண்ணப்ப பதிகம் தொடக்கமும் கடையவன் என்பதாக தொடங்குவார், முடிப்பும் கடையவன் என்பதாக முடிப்பார். கடையவனே என்பதாக தொடங்கி கடையவனே என்பதாக முடிப்பார். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி சித்தம் அளம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட என்று சொல்லுவதுதான் திருவாசகம். திருவாசகத்தை படிக்க படிக்க ஒவ்வொருவரும் சிவமாம் தன்மை பேறு எய்தி அவர்கள் இன்புறுவார்கள் என்பதை அற்புதமாக காட்டக்கூடிய திருப்பதிகம் தான் நீத்தல் விண்ணப்பம். கடையவனேனே என்பதாக சொல்லி தன்னை கடையவனேனே என்பதாக ஆரம்பித்த மணிவாசக பெருமான் அமுது உண்ண கடையவன் என்பதாக சொல்லி பெருமானை கடையவன் என்பதாக கடைசியில நிறுத்துவார். கடைசியில அமுது என்ற நிலை மட்டுமல்ல, பேரூழி காலம் என்கின்ற நிலையிலேயும் ஒருவர் தான் மிஞ்சுவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்பதாக சொல்வார். ஒருவர் தான் கடைசியில இருக்கக்கூடியவர், அவர் ஒருவர் தான் நெஞ்சில் இருக்கக்கூடியவர். ஆகவே அவரை கடையவன் என்பதாக பெருமானை சொல்லி, தன்னையும் கடையவன் என்பதாக சொல்லி, இருவரும் கடையவன், பேர்ல ரெண்டு பேரும் கடையவன், ஆனா கடைசியில என்னையும் அவன் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியவன் என்பதை தொடங்குகின்ற நிலையிலே முடிகின்ற நிலை சிவமாம் மங்களமாம் நிலையிலே அது முடியும் என்பதை காட்டுவது திருவாசகம். ஆக திருவாசகத்தை பாட பாட மங்களம் பெருகும், சிவம் பெருகும் என்பதாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு அற்புத வாய்ப்பினை நமக்கு அளித்த நம்முடைய சுகுமாரன் ஐயா அவர்கள், அப்புறம் அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும், மீனாட்சி அம்மையார் அவர்கள் அத்தனை பேருக்கும் சகல செல்வ யோகம் மிக்க அந்த பெருவாழ்வினை இந்த திருவாசகம் வழங்கும் என்பதாக சொல்லி நான் இத்தோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன்.
ஐயா சிறுவிண்ணம்
நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பெரிய புராண வகுப்பு தொடர்ந்து நாம திரு ஒழுக்கத்தூர் மடத்தில செய்து வருகிறோம். விருப்பமுடைய அன்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நாம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு அரசு உழவார பணிக்குழுவின் சார்பாக பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று உழவார பணி செய்து வருகிறோம். அதிலேயும் விருப்பமுடைய அன்பர்கள் கலந்து கொள்ளும்.
அதேமாதிரி இந்த இது வந்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகள்ல விருப்பப்படுகின்ற அடியார்களுடைய இல்லத்துல வந்து நம்ம வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரிதான் நம்முடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம செய்யறோம். விருப்பப்படுகின்ற அடியார்கள் நம்ம அழைத்து நம்ம திருவாசகம் திருவாசகம் பாடுறது அப்படிங்கிறது தான்
மலிவான